ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: மாலரியா நான்முகனும். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
மெய்யன்பர்களே, ஐந்தாவது திருப்பாடல் மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான். ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக் கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் என்பது ஐந்தாம் திருப்பாடல். எழுப்பும் படலம்தான் தொடர்ந்து நடக்கின்றது. அடுத்த தோழியினுடைய மனை வாசலுக்கு சென்று அவளை எழுப்ப முற்படும் பொழுது அவளுடைய செய்கை நினைவுக்கு வருகின்றது. ஒவ்வொரு தோழியும் பேசுகின்ற பேச்சு அல்லது அவருடைய செய்கை நினைவுக்கு வந்து அதை குறிப்பிட்டு தானே பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த தோழி இவள் எப்படி பேசுவாளாம்? நான்முகனாலும் திருமாலாலும் அறிய முடியாத அந்த அண்ணாமலையானை நான் அறிவேன். நான்முகனுக்கும் திருமாலுக்கும் எட்டாத அந்த அண்ணாமலையை நான் அறிவேன் என்று கேட்பவர்கள் பரவசப்படும்படிக்கு இனிமையாக சொல்லுவாளாம். ஆனால் அது உண்மையா என்று சொன்னால் உண்மை அன்று. என்ன, அவ்வளவு அருட்சிறப்பு பொருந்தியவள் நமக்கு முன்னரல்லவா எழுந்து வந்திருக்க வேண்டும்? நாம் இப்படி அவள் வீட்டு வாசலில் நின்று பாடிக்கொண்டிருக்கின்றோம், அப்படியும் எழுந்து வரவில்லை. ஆனால் இவள் பேசுகின்ற பேச்சு எப்படி உள்ளது என்று சொன்னால், திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் எட்டாத பெருமானை தான் அறிந்ததாக பேசுகின்றாள். மணிவாசக பெருமான் தாம் அவ்வாறு குறிப்பிடுவது கேட்டேன் உலகத்தார் சிரிக்கின்றார்கள் என்று சொல்கின்றார் அல்லவா. அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்க்கும் தெரிக்கும் படித்தன்றி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெல்லேனம் கொட்டோம். உண்மையிலே அந்த அனுபவத்தை பெற்றவர் பாடும்போதே ஏனையோர் சிரிக்கின்றார்கள். ஏன்னா அது எப்படியா, இவருக்கா வந்து அருள் செய்ய போறாரு, ஆனானப்பட்ட அயன் திருமாளுக்கே எட்டாதவர் அப்படின்னு தான் பேசுவாங்க இல்லையா. ஆனா இவள் வந்து கேட்பவர்கள் மயங்கும்படி இனிமையாக சொல்லுவாளாம். பாலூறு தேன்வாய் படிரி என்று குறிப்பிடுகின்றார். பாலூறு என்பதை ஊறு பால் என்று மாற்றி வைத்து பொருள் காண்பார்கள். சுரக்கின்ற பாலை போலவும், பசுவின் மடியிலே சுரக்கின்ற பாலை போலவும் தேனை போலவும் இனிமையான மொழிகளை பேசக்கூடிய வாயினை உடைய ஏமாற்றுக்காரி என்று முடிக்கின்றார். இப்படி சிறப்பாக சொல்லிட்டு கடைசியில் ஏமாற்றுக்காரின்னு முடிக்கிறார். ஏன்னா படிறு என்பது என்னன்னா அது ஏமாற்று வேலை வஞ்சனை. படிரி என்றால் படிறு கொண்டவளே என்று அதுக்கு அர்த்தம். உண்மையான இன்சொல், ஆனால் பேச்சு ரொம்ப இனிமையா இருக்கு, அதனால அது இன்சொல் தான். ஆனா இன்சொல் போல தோன்றுவது தானே ஒழிய உண்மையில் அது இன்சொல் அன்று, இன்சொல் ஆகாது. ஏன்னா உண்மையிலே இன்சொல்லா இருக்கணும்னா இந்த படிறு அந்த வஞ்சனை என்பது அதில் கலந்திருக்க கூடாது. இன்சொல் என்பது என்ன என்று வள்ளுவர் இலக்கணம் தருகின்றார். திருக்குறளிலேயே ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா ஒவ்வொரு அறத்துக்கும் இதுதான் இந்த அறம் அப்படின்னு சொல்கின்ற வரையறை தான் ரொம்ப சிறப்பு. அப்ப இன்சொல்லுக்கு சொல்றார், இன்சொலால் ஈரம் அழகி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் என்று சொல்கின்றார். இன்சொலால் என்பதில் ஆள் அசை, இன்சொல் இன்சொல் என்பது என்ன என்றால் ஈரம் அழகி. ஈரம் அழகினா ஈரம் இங்க குறிப்பிடப்படுவது எது என்றால் அன்பு இல்லையா. மனசுல ஈரம் இருக்கணும் சார் இல்லையா, கல் மாதிரி வறண்ட மனசா இருக்கக்கூடாது, கடின மனசா இருக்கக்கூடாதுங்கிறோம். ஏன்னா கல் மனசுன்னு சொன்னா அது அங்க அன்பு இல்லாமையே குறிக்கும், ஈரமான மனசுன்னு சொன்னா அன்பு உள்ளமை அன்பு உடமையை குறிக்கும். ஆகவே ஈரம் அழகி என்றால் அன்போடு கலந்து, அழகின கலந்து பேசுகின்ற சொற்கள் அன்போடு கலந்து பேசப்பட வேண்டும். அதே மாதிரி படிறு இலவாம், அதுல வந்து ஏமாற்று வேலை எதுவும் இருக்கக்கூடாது, வஞ்சனை எதுவும் இருக்கக்கூடாது, அன்பு இருக்கணும் வஞ்சனை இருக்கக்கூடாது. யாரால அப்படிப்பட்ட உண்மையான இன்சொற்களை பேச முடியும்னா செம்பொருள் கண்டார் அறத்தினது இயல்பினை உணர்ந்தவர்கள் என்று பரிமையாளர்கள் அதுக்கு விளக்கம் சொல்றார். செம்பொருள் கண்டார்னா யாருன்னா அறத்தினை உணர்ந்தவர்கள். இங்கு சிவபெருமானையும் செம்பொருள் என்று குறிப்பிடலாம். என் வள்ளுவரே வந்து பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு என்று செம்பொருள் என்று அந்த இடத்தில் குறிப்பிடுகின்றார். ஆகவே இறைவன் வீடு வேறு என்ற முறையிலும் செம்பொருள் என்பதை குறிப்பிடுவார். செம்பொருள் துணிவே சீருடை கடலே திருவாசகம். ஆகையினாலே செம்பொருள் என்றால் அறம் என்று பொருள் கொள்ளும் பொழுது இறைவனை அறக்கடல் என்றே வள்ளுவர் சொல்லியிருக்கின்றாரே. அறவாளி அந்தணன், அறவாளி அந்தணன், அதை பிரித்து கொள்ளும்போது அற ஆளி, ஆளி என்பது கடல், அறக்கடலாக இருப்பவன். ஆகவே செம்பொருள் என்பது அறம் என்று பொருள் தருமையானால் அறக்கடலாகிய சிவபெருமானையும் அது குறிக்கும். செம்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொல் தான் படிறு கலவாமல், வஞ்சனை கலவாமல் அன்போடு கலந்திருக்கும். ஆனா இவா எப்படிப்பட்டவா, செம்பொருளை காணாமலேயே கண்டதாக சொல்பவள். அது செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல், இது செம்பொருளை காணாமலேயே கண்டதாக சொல்வதனாலே இவள் வாய்ச்சொல் படிறு கலந்தது, வஞ்சனை கலந்தது. ஆகையினால் இது உண்மையில் இன்சொல் ஆகாது. ஆனா அப்படி செவிப்புலன்கிற அளவுல கேட்பதற்கு பாலாகவும் தேனாகவும் தித்திக்கும். ஆனா அதுல உண்மை இல்லை. ஏன்னா அதுல படிறு கலந்திருக்கிறது, வஞ்சனை கலந்திருக்கிறது. என்ன வஞ்சனை என்றால் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல்ல கலந்திருக்காது, இப்ப செம்பொருளை காணாமலேயே கண்டதாக சொல்கிறாள் என்று அருமையான ஒரு பொருள் நயம் தோன்ற அது திருக்குறளோடு அப்படி ஒத்து பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கிறது. பொக்கங்களே பேசும், பொக்கம் என்பது பொய், இப்படிப்பட்ட பொய்களையே பேசக்கூடிய பாலூர் தேன்வாய் படிதி கடை திறவாய் உன் வாசலை, உன் வாசல் கதவை திறப்பாயாக. நாங்கள் சிவபெருமானை பாடி ஓலமிடுகின்றோம், ஆனாலும் நீ உணராமலே இருக்கின்றாய். உணராய் உணராய் கான் ரெண்டு முறை சொல்றேன். உணராமல் இருக்கின்றாயே, கேட்க மாட்டேங்கிறானே, கேட்க மாட்டேங்கிறானே, ஒரு தடவை ரெண்டு தடவை சொன்னா அந்த ஆற்றாமை மிகுதியினால் இப்படி இருக்கின்றார்களே என்ற ஒரு ஆற்றாமை. உணராய் 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 கான் ஓலமிடினும், சிவனே சிவனே என்று ஓலமிடினும், சிவனே சிவனேன்னு ஒரு முறைக்கு இருமுறை சொல்லி, அது மாதிரி உணராய் உணராய்னு ஒரு முறைக்கு இருமுறை சொல்றேன். எவ்வளவு தூரம் அந்த ஆற்றாமையை வெளிப்படுத்துறாங்க பாருங்க. என்ன பாருங்க, அதாவது நட்பினுடைய வலிமையை பாருங்க. இவர்கள்லாம் எழுந்து வந்தாச்சு, சரி கூட்டு பார்த்தா வரலையா, போய்கிட்டே இருப்போம், நம்ம பெருமானை பாடுகின்றோம், நமக்கு சிவபுண்ணியம் சேருது, நீராடி பாடுவோம், நம்மளுடைய விரதத்தை நம்ம கடைபிடிப்போம், திருவுருளை பெறுவோம், போய்கிட்டே இருக்கலாமே இல்லையா. ஆனாலும் நம்ம தோழி அவளும் வந்தாதான் அங்க நிறைவு அப்படின்னு நினைக்கிற ஒரு அன்புள்ள இருக்கு பாருங்க. அத நட்பு உலகத்துல மிக உயர்ந்தது நட்பு, அதுலயும் அடியார்களா நட்பு சேர்றதுக்க அதுக்கு ஈடு இணையே கிடையாது. மற்ற நட்பு உலகியல் நிலையில உயர்த்தும், ஆனா அடியார்களுக்கு இடையே ஏற்படுகின்ற நட்பு இருக்க அது எல்லாரையும் அந்த சிவகதிக்கு எளிதாக சேர்ப்பிக்கும். ஏன் இவ்வளவு தூரம் இவங்க வந்து ஆற்றாமை உள்ளனும் இல்லையா, போய்கொண்டு இருக்கலாமே, முடியல பாருங்க. அந்த அன்பு பெருமான் மீது வைத்த அன்பு அவன் அடியார்கள் மீதும் இன்னமோ இன்னைக்கு எப்படி இருக்கிறா, அவன் மேல சில குறைகள் இருக்கலாம், பேசுவோளா இருக்கலாம், இருந்தாலும் அவன் நமக்கு அடியார், நமக்கு தோழி, அவனும் வந்தாதான் அங்க நமக்கு மனசு நிறையும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பு பாருங்க. நட்பினுடைய ஒரு மகத்துவம் அதுதான், அதுவும் அருள் சார்ந்த நட்பு. ஏன்னா பெருமானுக்கு அடியவள் என்ற நோக்கில் தான் அந்த அன்பே அந்த நட்பே அங்க வந்திருக்குது. அப்போ அது எவ்வளவு உறுதியான நட்பா இருக்கும், விடமாட்டார்கள். அதான் வந்து அடியாரோடு இருக்கலாமே, அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயின்னு சொல்றான்னா அதான். ஆகையினால ஏன்னா மனம் வந்து அப்படி இப்படியும் மாறக்கூடியது, தாவக்கூடியது. அப்போ அந்த தாவும் போது அதை நெறிப்படுத்துவதற்கு அடியார்கள் அங்க துணையாக நட்பாக இருக்கணும். அருமையா சொல்றேன், யாரோடு யாரை நாங்கள் பாடிக்கொண்டு வருகின்றோம், யாரும் அதாவது சிவபெருமானுடைய திருக்கோலத்தை பாடி வருகின்றோம். சிவபெருமான் திருக்கோலம் எல்லாராலும் அறியப்படுகின்ற திருக்கோலமா, யாராலும் அறிய முடியாத பெருமான். யாராலும்னா இந்த மண்ணுலகத்தில் உள்ளவர்கள், விண்ணுலகத்தில் உள்ளவர்கள், இன்னும் பாதாள லோகம் முதலான பிற உலகங்களில் உள்ளவர்கள் யாராலும் அறிவதற்கரிய பெருமான். அவனுடைய திருக்கோலத்தை பாடி வருகின்றோம். ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும், அறிவறியானுடைய கோலம், ஞானமே விண்ணே பிறவே. இதை எப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னா, நாம எதிர்பார்க்கறது அனிவாசக பெருமான் எப்படி சொன்னாரோ அப்படிதான் நம்ம ஏத்துக்கணும். வழக்கமா நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னா, ஞானமும் விண்ணும் பிறவும் அறிவறியான் உண்மை தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா அந்த எண்ணை சொல்றதுக்கு உண்மையை நம்ம பயன்படுத்துவோம், எண் உண்மைனே சொல்லுவாங்க இல்லையா. நானும் எங்க மாமாவும் அவங்க தம்பியும் இவங்களும் அவங்களும் எல்லாருமா அந்த ஊருக்கு போயிருந்தோம் என்று உண்மை போட்டு தானே சொல்லுவோம். அதை அந்த உண்மை வந்து என் உண்மைன்னு சொல்லுவாங்க, எண்ணிக்கைக்கு பயன்படுத்துவது. நானும் அவனும் அவன் நண்பனும் போயிருந்தோம் அப்படிங்க, அப்போ அந்த உம்பு போட்டு சொல்ற மாதிரி என் உண்மைம்பாங்க. அப்படி எண்ணு பொருளை பயன்படுத்துவதற்கு உண்மையை பயன்படுத்துவதா பெரும்பான்மை. சில இடங்களில் ஏகாரமும் எண்ணு பொருளில் வரும் என்று தொல்காப்பியம் சொல்கின்றது. ஏகாரம் எத்தனை பொருளில் வரும்னா 5 பொருளில் வருமா இல்லையா? ஒருவரை ஏ அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இல்லையா, ஏன்னு ஒரு ரொம்ப எளிதாக சொல்லிடுறோம். ஆனால் அந்த ஏ இருக்க எந்த ஒரு எழுத்தையும் தனியாக சொன்னால் சொல்வதுக்கு வசதியாக இருக்காது. சாரியை சேர்த்து சொல்கிறோம். சாரியை என்னன்னா எழுத்தை நம்ம சொல்வதுக்கு வசதியாக சேர்க்கப்படும் சொல்லுதான் சாரியை. அதுக்குன்னு தனி பொருள் கிடையாது. ஏன் திருவள்ளுவர் ஆ முதல எழுத்தெல்லாம்னு பாடியிருக்கலாமே இல்லையா? அது சீர் ஒழுங்கு ஓசை ஒழுங்கு எதுவும் வராது அப்படி பாடுனா. அப்புறம் அகர முதல எழுத்தெல்லாம்னு பாடுறார் இல்லையா? அதனால தான் அகர முதல எழுத்தெல்லாம் பாடுறாரு. கரம் என்பதற்கு அகரத்தில் உள்ள கரம் என்பதற்கு என்ன பொருள் கிடையாது. கரம்னா கை, அது வடமொழி சொல், அந்த கரம் வேற. தமிழ் மொழியில் கரம் என்பது ஒரு சாரியை, எழுத்துச்சாரியை. அதே மாதிரி ஏன்னு சொல்ல வேண்டியத ஒரு சாரியை சேர்த்து சொல்றோம். என்ன ஏகாரம், காரம் என்பதும் ஒரு சாரியை இல்லையா? ஆமா, லாலா கடையில் விற்கிற காரம் அது வேற. இங்க காரம் இந்த கெமிஸ்ட்ரி பாடத்தில் காரம்னு படிப்போம், அமிலங்கள் காரங்கள் அது வேற. இங்க காரம் என்பது ஒரு எழுத்து சாரியை. அது கரம் மாதிரி நெடிலுக்கு காரச்சாரியை தான் சேர்க்கணும். ஏ என்பது நெடில் அல்லவா, காரச்சாரி ஏகாரம் அப்படின்னா என்ன, ஏ ஏஎன்னு அர்த்தம், அவ்வளவுதான் ஏகாரம். இந்த ஏகாரம் தேற்ற பொருள்ல வருமா, திருநிலை பொருள்ல வருமா? தொல்காப்பியர் சொல்றார் இல்லையா, அவர் சொல்லுவாரியா அதெல்லாம் ஏன் இங்க வந்து சொல்றீங்கன்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா இங்க ஒரு பொருள்ல வந்திருக்கு, அதுக்காக சொல்றேன். தேற்ற பொருள், திருநிலை பொருள், வினா பொருள், எண்ணு பொருள், அசைச்சொல். அசைச்சொல் ஈற்றசையா வரும். என்ன பிரமன் மால்கானா பெற்றியோனே, பெற்றியோன் அப்படின்னே முடிச்சிருக்கலாம், பொருள் கிடைச்சிரும். பெற்றியோனே ஒரு ஏகாரம் சேர்த்தாங்க பாருங்க. ஏன்னா கடைசியில் அந்த ஏகாரம் சேர்த்து முடிக்கும் போது ஓசை நல்லா இருக்கும், அது ஈற்றசை அசையா வர்றது. அது நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். தேற்ற பொருள் என்னது, தெளிவுறுத்துதல். தேற்ற பொருள் என்பது தெளிவுறுத்துதல் இல்லையா? பாண்டிய நெடுஞ்செழியன் தவறாக தீர்ப்பு கொடுத்துட்டான், கடைசியில் கண்ணகி சிலம்ப போட்டு உடைச்சி உண்மையை வெளிப்படுத்தின பிறகு யானோ அரசன் யானே கல்வன், யானே அந்த ஏகாரம், யானே என்பதில் உள்ள ஏகாரம் தேற்றம், நான் தான் கல்வன் அப்படின்னு அவனுக்கு தெளிவு கிடைச்சிட்டு. கல்வன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான், உண்மை தெளிவாயிட்டது. அந்த மாதிரி தெளிவு பொருளில், தெளிவுறுத்தும் பொருளில் வருவது தேற்ற ஏகாரம். பெருநிலை ஏகாரம், பெருநிலை ஏகாரம் என்ன அப்படின்னா, அந்தம் ஆதி என்மனார் புலவரிங்கெல்லாம் அடியார் திருக்கூட்டம் தான், அதனால சாத்திர தோத்திரத்திலேயே மேற்கோள் காட்டலாம். அந்தம் ஆதி என்மனார் புலவர் அப்படிங்கும்போது ஒரு ஏகாரத்தை விரிச்சு கொள்ள சொன்னார் மாதவ சிவஞான சுவாமிகள். அந்தமே ஆதி, சங்காரக்கடவுளே முதற்கடவுள் இல்லையா? அந்த ஏகாரம் என்ன பண்ணுது, மற்றவர்களெல்லாம் முதற்கடவுள் அல்லன்னு பிரிக்குது. சங்காரக்கடவுளே முதற்கடவுள்னா அந்த ஏகாரம் என்ன பொருளை தருது தெரியுமா? சங்காரக்கடவுள் முதற்கடவுள்ங்கிற பொருளை தரல, அந்த பொருள் ஏற்கனவே கிடைச்சி போச்சு. எங்கே கிடைச்சிதுன்னா ஒடுங்கி மலத்துள்ளதாம் என்ற தொடரில் கிடைச்சிட்டுது. ஏன்னா அவர் தான் உலகத்தை கொடுக்குறாரு, அவரிடமிருந்து தான் மீண்டும் உலகம் தோன்றும், இதிலே தெரிஞ்சு போச்சு அவர் பரம்பொருள்னு. திரும்பவும் ஏன் அந்தமே ஆதி சங்கார கடவுளே முதற் கடவுள்ங்கிறாரு சொன்னது ஏன் சொல்றாரு? அங்கே சொன்னது அவர் பரம்பொருள் தான், அந்த தகுதி அவருக்கு இருக்குன்னு காட்டதுக்கு. திரும்ப சொன்னது என்னன்னா, அந்த தகுதி அவர் ஒருத்தருக்கு தான் இருக்கு, மற்றவங்களுக்கு இல்லை என்று ஏனையோரை பிரிப்பதற்கு. அங்கே அந்தங்கிறதுல ஏகாரம் இல்லை, ஆனால் பொருள் காணும்போது விரித்துக் கொள்ள சொல்கிறார். அதிக நேரத்தில் பாருங்க, சங்காரமே முதல் என்றது ஏகாரம் அங்கே விரிஞ்சிருக்கும். மெய்கண்டாரே விரிச்சிருக்காரு அதிகரணத்தில், அதனால நாமளும் விரிச்சுக்கணும்னு சொன்னார். சங்காரமே முதல் அதே எடுத்துப்போமே, ஏன் தொக்கு நிற்கிற ஏகாரத்தை போய் எடுப்பானே. அங்க விரிஞ்ச சங்காரமே முதல்னா சங்காரக்கடவுளே முதற்கடவுள்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஏனையோர் முதற்கடவுளர் அல்லர் என்று ஏனையோரை பிரிப்பது அது பெருநிலை. அப்படி பிரிக்கிறது பெருநிலை. அப்புறம் வினா பொருள், வினா பொருள். அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே, எனலாமே ஏ முடிது பாருங்க, அது அசை அசை ஏகாரம் இல்லை, அது வினா பொருள். உனக்கு நான் அடிமையாக இருந்து கொண்டு, உனக்கு நான் அடிமையாக இருக்கேன் அதுதான் உண்மை. அப்படி அடிமையாக இருந்து கொண்டு நான் ஒன்றும் உனக்கு அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்குறார். அப்படி சொல்லிக்கிட்டு இருந்துட்டேனே, இன்னமையும் அப்படி சொல்லலாமா? இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, நீ யாரு உனக்கு நான் யாருன்னு உணர்த்திட்டேன் இல்லையா, இன்னமையும் நான் உனக்கு அடிமை அல்லன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறார். சொல்லலாமான்னு சொல்லக்கூடாதுன்னு அதுக்கு அர்த்தம். சொல்லலாமா அடி எனலாமா அப்படிங்கும்போது எனலாமே, உனக்கு ஆளா இனி அல்லேன்னு எனலாமே. அந்த ஏகாரம் வந்து அங்க வினா பொருள்ல வருது என்று சொல்லலாமா, உனக்கு அடிமை இல்லைன்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாது. வினாப்பொருள்ல வருது. ஏகாரம் வினாப்பொருள் நம்ம திருமுறையிலே இருக்கு பாருங்க. அப்புறம் சொல்றது என்ன பொருள், அதுதான் இது. ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் என்ன பொருள். இதே மாதிரி அடுத்த பாடல்ல வானே நிலனே பிறவே அறிவறியான், அதுவும் என்ன பொருள். ஏகாரம் என்ன பொருள்ல வருது இல்லைங்களா. ஏன்னா இப்படி தெரிஞ்சு பார்த்தோம்னா இன்னும் நமக்கு நம்ம தெளிவாயிடும். ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும். யாருடைய கோலத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இப்ப என்ன அப்படின்னா, ஒரு பொருள் தமிழ்நாட்டிலே கிடைக்காதுயா, இதை வாங்கணும்னா டெல்லிக்கு தான் போகணும், இல்லது இந்தியாவிலேயே கிடைக்காது, வெளிநாட்டில் மட்டும்தான் கிடைக்கும் இல்லையா. ஒரு வெளிநாட்டு டூர் போய்கிட்டு இருந்தோம், போயிட்டு வந்தோம், அதில் வாங்கிட்டு வந்தோம் அந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அதை எங்கே காட்டுங்க பார்ப்போம் பார்ப்போம்னு பலரும் ரொம்ப ஆவலாக கேட்பாங்க. இங்கே நாங்கள் யாருடைய திருக்கோலத்தை பாடுறோம்னா, எந்த உலகத்தில் உள்ள யாரும் இவனை தரிசித்தது கிடையாது, எல்லாம் ஆலய திருமேனிகளில் தரிசிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய நேரடியாக இவனை கண்டவர்கள் எவருமே கிடையாது. யாவரும் அறிவறியாய் சொன்னார், தொகுத்து சொன்னார் திருப்பள்ளி எழுச்சியில இல்லையா. திருவாசகத்திலையும் எத்தனை இடங்கள்ல சொல்லியிருக்கிறார், பூவேறு கோணும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமரியா சேவேறு சேவடி இல்லைங்களா. அவ்வளவு அருமையா சொல்றார். இன்னும் பாருங்க, செல்வந்தர்களாக இருக்கட்டும், வறியவர்களாக இருக்கட்டும், என்ன விண்ணோர்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், மனிதர்கள் என்ன விலங்குகள், அதுக்கும் கீழே போங்க, புழு புல்லாக இருக்கட்டும், எந்த பிறவியில் உள்ள எந்த உயிருமே அறிந்திராத பரம்பொருள் சிவபரம்பொருள் இல்லையா. ஏன்னா பல பிறவிகள் எடுத்து பக்குவப்பட்டு சிவநெறி வந்து சரியாதி சிவபுண்ணியங்களை இயற்றி ஞானாசிரியனுடைய அருளால் மட்டுமே அவனை அறிய முடியும். அதுக்கு பல பிறவிகள் தேவைப்படும். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி இவ்வளவும் சொல்லிட்டுலாம் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டுட்டு விடுவிட்டேன்கிறாரு. ஏதோ ஒரு பிறப்புக்கு வந்தேன் உன் பொன்னடிகளை கண்டேன்னா பண்ணியிருக்காரு இல்ல. எவ்வளவு பெரிய சுழற்சிக்கு அப்புறம் எத்தனை எத்தனை சரி செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். அப்ப அவனை அறிவது எவ்வளவு அறிது இல்லையா. அதான் செல்வம் நல்குறவு இன்றி விண்ணோர் புழு புல் வரம்பின்றி யாருக்கும் அரும்பொருள் என்று திருச்சதகத்திலே குறிப்பிடுவார். செல்வந்தன் ஏழைங்கிற பாகுபாடும் கிடையாது, தேவர் பிறவி புல் புழு பிறவின்னு கூட பாகுபாடு கிடையாது. எந்த பிறவியில் உள்ள எந்த ஆன்மாவாலும் அறியப்படாதவன், உலகளாம் உணர்ந்து ஓதற்கறியவன் இல்லையா. ஞாலமே விண்ணே பிறவே அறிவறிய அவனுடைய திருக்கோலத்தை சொல்கின்றோம்னா எப்படி சொல்ல முடியுது. அருள் நூல்களை ஓதி வந்ததனாலே பெரிய புராணத்திலே தெய்வ சேக்கலா பெருமான் அவன் உலகளாம்னு அடியெடுத்து கொடுக்கறான் இவர் பாடுறார். அதனால அந்த திருக்கோலத்தை எல்லாம் எத்துணை அருமையாக வர்ணிக்கின்றார். ஒவ்வொரு நாயன்மாரை ஆட்கொள்ளும் பொருட்டு எம்பெருமான் எழுந்தொருளி வருகின்ற திருக்கோலங்களை எல்லாம் பெரிய புராணத்தில் எவ்வளவு அருமையாக வர்ணிக்கின்றார். ஆகவே அந்த அருள் நூல்களை சார்ந்து அருளாசிரியன்மார்கள் திருவடியை பின்பற்றி அவனுடைய திருக்கோலத்தை எந்த உலகத்தாராலும் அறியப்படாத பெருமானின் திருக்கோலத்தை பாடிக்கொண்டு வருகின்றோம். அவ்வளவு அரிய பெருமான் நம்மையும் ஒரு பொருட்டாக கொண்டு நமக்கு பல அனுபவங்களை ஊட்டி ஊட்டி பண்படுத்தி வருகின்றான். நம்முடைய குற்றங்களை களைந்து களைந்து நாளுக்கு நாள் நம்மை செம்மையாக்கி வருகின்றான். அந்த அவனுடைய சீலத்தையும் பாடி வருகின்றோம். பெருமானுடைய சீலம் அவனுடைய அந்த அருட்பண்பு, அதுதான் அங்க சீலம். சீலம் என்பது அந்த ஒழுக்கம், சீலமுடைமை, சீலமின்றி நோன்பின்றி திருவாசகம். நமக்கு நல்லொழுக்கம் இருக்கணும் சீலம்னு பேர் பேர் சொல்லியிருக்கிறதுக்கு. எம்பெருமானுக்கு சீலம்ங்கிறது அவருடைய ஒழுகலாறு என்பது எது, நம்மை பண்படுத்துதல் தான். நம்மை அவர் நாளுக்கு நாள் நம்மை பக்குவப்படுத்தி வருகின்றார். நேற்றை விட இன்று தெளிவு, இன்றைய விட நாளை தெளிவு என்ற முறையிலே அவர் மீது அவரை நாம் சிந்தித்துக் கொண்டே இருந்தால் அவர் நம்மை பண்படுத்துவார். அந்த மாதிரி நம்மை பண்படுத்தி வருகின்றாரே அந்த சீலம், நம் குற்றங்களை நீக்கி நம்மை பண்படுத்தி வருகின்றார். அதான் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலம் இல்லையா. ஆட்கொண்டு அருளி கோது ஆட்டும், கோது என்பது குற்றம், குற்றங்களை எல்லாம் நீக்குகின்றார். திரு அம்மானையில குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டின்னு வரும். அந்த இடத்துல கோதாட்டி என்பதற்கு வழக்கம் போல குற்றங்களை நீக்கின்னு பொருள் கொள்ளக்கூடாது என்று மகாத்வான் தேசிகரையா அவர்கள் அறிவுறுத்துகின்றார்கள். ஏன்னா அங்க குற்றங்கள் நீக்கின்னு மேலேயே சொல்லியாச்சு. அதனால் அங்க கோதாட்டுதல் என்பது சீராட்டுதல் போல ஒரு சொல்லாக கொண்டு நம்மளை சீராட்டுகின்றார் பாராட்டுகின்றார் அப்படி பொருள் பண்ணணும் என்று அங்கே தேசிகரையா அவர்கள் குறிப்பிடுவது நாம என்ன எண்ணத்தக்கது. இந்த பாடல குற்றங்கள் நீக்கின்னு தனியா சொல்லலை. அதனால இங்க கோதாட்டும் என்பதற்கு குற்றம் நீக்கும் செயலை சொல்லலாம். நம்மை அடியாராக கொண்டருளி என்ன அடியாராக தொடர்ந்து இருப்பதற்கு என்னென்ன குற்றங்கள்லாம் இடையூறு பண்ணுதோ அந்த அந்த இடையூறு பண்ணுத குற்றங்களையும் போக்கி விடுகின்றார். அடியாருங்கிற நிலையில நம்மளை நிலையா நிறுத்துறார். ஆகவே நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி ஒரு தடவை சபையில் வந்து பாடல் பாடலாம் சிந்திச்சது, அது வருஷ வருஷம் சிந்திச்சுட்டு வரோம், அதுலேருந்து தொடரை எடுத்துக்கிட்டு அந்த தொடர் சம்பந்தமாக விரிவாக சிந்தனை பண்ணும்னு சொல்லி அப்போ கோலமும் சீலமும்னு ஒரு தலைப்பு கிடச்சிது. இதை பார்க்கும்போது அது நினைவுக்கு வருது, கோலமும் சீலமும் அப்படின்னு ஒரு தலைப்பு. அப்போ மணிவாசக பெருமானை எப்படி குதிரை சேவகனாக கோலம் கொண்டு வந்து ஆட்கொண்டார், என்ன வந்திப்பிராட்டியார் பொருட்டு எப்படி கூலி தொழிலாளியாக அந்த திருக்கோலத்திலே வந்தார் என்று அந்த திருவாதவூரர் புராணத்தை வச்சு ஒரு சொல்லக்கூடிய ஒரு சிந்தனைக்கு ஒரு வாய்ப்பு. கோலம் சீலம்னு அது மணிவாசக பெருமானை ஆட்கொள்ள மேற்கொண்ட கோலம் சீலங்கள் அப்படி இங்கே இந்த அடியார்களுடைய வாக்கில் வைத்து சொல்கின்றார். எவ்வளவு அருமையான தொடர் பாருங்க. அது ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும், அந்த உலகங்களை சொல்ற முறை இருக்கு பாருங்க, அதுலேயும் பெரியோர்கள் ஆய்ந்து அருமையான நயங்கள் சொல்லியுள்ளார்கள். முதல்ல ஞாலத்தை சொல்றார், ஞாலம் நாம வாழக்கூடிய மண்ணுலகம், அதுக்கப்புறம் விண்ணுலகம், ஆமா விண்ணேங்கிறது விண்ணுலகம், அப்புறம் பிறவேங்கும் போது மற்ற பாதாள உலகங்கள் போன்ற பிற உலகங்கள் என்ன அப்படின்னு கேட்டா ஏன் முதல்ல ஞாலத்தை சொன்னார். அடுத்த பாடல பாருங்க, வானே நிலனே பிறவேன்னு வருது. அங்க என்னன்னா மேலே இருந்து கீழே வரிசை, மேல வானுலகம், அதுக்கப்புறம் இடையில நம்ம மண்ணுலகம், அதுக்கு கீழே பாதாள உலகம், அப்படி மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு வரிசையை பின்பற்றி அடுத்த பாடல வானே நிலனே பிறவேன்னு சொன்னது. இங்க ஞாலமே விண்ணே பிறவேன்னு சொன்னதுக்கு இதுல ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. என்னவென்றால் ஞாலம்னா நம்ம வாழ்ற உலகம், இந்த உலகத்துல செய்யற வினைகளை வைத்துத்தான் இல்லையா அடுத்த பிறவி விண்ணுலகத்திலேயா பாதாள உலகத்திலேயா எந்த உலகத்திலங்குது, இந்த உலகத்துல செய்யற வினைகளை வச்சுதான் தீர்மானிக்கப்படுது. அதனால இந்த உலகத்தை முதலில் குறிப்பிட்டார் ஞாலமே. இதில் உள்ள வினைகளை வச்சு விண்ணுலகம் மற்ற உலகங்கள்லாம் வரும், அதனால விண்ணே பிறவே என்று அடுத்து கூறினார் என்று ஒரு அருமையான ஏதோ ஒன்று நயம் சொல்லணுங்கிறதுக்காக வலிந்து சொல்வதில்லை, அது பொருத்தமாகவும் இருக்கு பாருங்க. ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் அப்படி சேர்க்கணும், அவனுடைய கோலத்தை சொல்கிறோம். அம்மா என்ன இவரை பத்தி தெரியாதா, பெருசா இவரை பத்தி பேச வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லிட முடியாது. இத்தனை உலகங்களாலும் அறியப்படாத பெருமானுடைய திருக்கோலத்தை அருளாளர்கள் வாக்கை வைத்து அறிந்து பாடிக்கொண்டு வருகிறோம். உன்ன மாதிரி பார்க்காமலே பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு பாடிட்டு வரல. நீ வந்து என்ன மாலும் பிரம்மணும், மாலும் பிரம்மணும் அறியாத பொருளை நான் அறிஞ்சேன்னு சொல்ற, அப்படி ஓம்பாணியில சொல்லிட்டு நாங்க பாடிட்டு வரலப்பா இல்லையா. எல்லாராலையும் அறியப்படாதவன் தான், ஆனாலும் அருளாளர் சார்பினால் அறிந்து பாடி வருகின்றோம் என்பது அங்க குறிப்பு. அவனுடைய சீல ஆட்கொள்ளும் சீலத்தையும் பாடி வருகின்றோம், பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடுகின்றோம். ஓலமிடுதல் ஒரு ஆபத்திலிருந்து காத்தருள வேண்டும் என்ற முறையீடு, அதுதான் ஓலம். ஓலம் இடினும் உணராய் உணராய்கான். மற்ற தோழிகள் வீட்டில் ஏதோ மெதுவா பாடணும், அதுக்கே அவர்கள் எழுந்து வரலையேன்னு சொல்லி கடிந்து கேட்டோம். இங்க ஓ வீட்டு முன்னாடி வந்து ஓலமே இடணும் எழுந்திரி எழுந்து வரமாட்டேங்கிறேன். என்ன ஓலமிடினும் உணராய் உணராய்கான், ஏலக்குழலி பரிசெயலோர் எம்பாவாய். என்னன்னா ஏலக்குழல் குழலி அந்த கூந்தலிலே தரவப்பெறுகின்ற அந்த வாசனை சாந்து, வாசனை சாந்தெல்லாம் நறுமணம் கமலும் சாந்தையெல்லாம் தடவிய கூந்தலை உடையவளே. இப்போ பாவை நோன்பு காலத்தில் இப்படி நீ இந்த கூந்தலில் சாந்தெல்லாம் தடவணும்னு உனக்கு ஆர்வம் இருக்கு, அதனால தான் உனக்கு விரத காலத்தில் விரைந்து எழ வேண்டும் என்றுவதெல்லாம் உனக்கு சிந்தனை போகலை, அந்த மாதிரி அலங்கரிக்கணும் சிந்தனை இருந்தால் இந்த மாதிரி உறக்கத்தில் தான் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற குறிப்பு உள்ளதாக சொல்வது உண்டு. ஆனால் அதே சமயத்தில் நாம் ஒன்று நினைச்சு பார்க்கணும், என்ன அப்படின்னா சம்பந்தர் தேவாரம் திருப்புகழி தேவாரத்தில் இந்த மாதிரி கன்னி பெண்கள் வைகரை பொழுதிலே துயிலெழுந்து தோழிகளோடு சேர்ந்து நீ எம்பெருமான் புகழை பாடிக்கொண்டு அவர்கள் நீராடுகின்றார்கள் என்ற செய்தி ஞானசம்பந்தர் தேவாரத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆமாம், திருவம்பாவையினுடைய அந்த கருத்து இங்கே ஞானசம்பந்தர் தேவாரத்தில் திருவருளால் செலுத்தப்பட்டு அவர்கள் செய்கிறார்கள், திருவருள் உணர்ச்சியோடு செய்கிறார்கள் என்று சம்பந்த பெருமான் சொல்கின்றார். ஏதோ பெண்கள் போனார்கள் அப்படி இல்லை, அவர்கள்லாம் யாரு திருவருள் சார்ந்த பெண்கள் என்று குறிப்பிடுகின்றார் ஞானசம்பந்தரும். என்னன்னா ஏலமலி குழலார் இசைபாடி, ஏலமலி குழலார்னு சொல்றார். இந்த நறுமண சாந்து தடவப்பெற்ற குழலை உடையவர்களே சொல்றார். ஆகவே அந்த தடவுதல் அங்கு குற்றமாக கொள்ளப்பட்டால் இப்படி பாடியிருப்பவர்களா என்ற ஒரு சிந்தனையை அது தருகின்றது. அதை சிந்தித்து முடிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏலமலி குழலார் இசை பாடி எழுந்து அருளால் சென்று, அதுதான் கவனிக்கணும், அருளால் சென்று சோலை மலி சுனையில் குடைந்து ஆடி துதி செய்ய. குடைந்து ஆடி என்ன, அந்த குளத்து தண்ணியை பத்தியும் சுத்தி இருக்கிற சோலையை பத்தியும் பேசிட்டு இருக்கல, குடை நீரிலே குடைந்து ஆடி எம்பெருமானை துதி செய்கின்றார்களாம். அதை பாருங்க, ஞானசம்பந்த பெருமானும் பாடியவர்கள் இருக்கின்றார்கள். திருப்புகழி முதல் திருமுறை ஏலமலி குழலார்னு தொடங்குது. அது மாதிரி இங்க ஏலக்குழலின்னு இங்கேயும் வந்திருக்கு. ஏலக்குழலி பரிசு என்ன? மயிற்சாந்து திரவப்பற்ற கூந்தலை உடைய நம் தோழியினுடைய இயல்பு இவ்வாறு உள்ளது. எவ்வாறு உள்ளது? அவள் வீட்டு வாசலில் இருந்து நாம் சிவனே சிவனே என்று ஓலமிட்டு பாடினாலும் அவள் அதை உணராமல் இருக்கின்றாள். இப்படி இருக்கின்றது இவள் இயல்புன்னு சொன்ன உடனே அதுக்கு மேலேயும் அவள் படுத்திருப்பாளா? ஓடியே வந்து இணைந்து கொள்கின்றாள். அதை நாம புரிஞ்சுக்கணும். இதுல ஒரு நயம் என்னன்னா, மாலரியா நான்முகனும் காணா மலை அப்படின்னு அண்ணாமலையாகிய பெருமானை குறிப்பிடுகின்றார். மாலறியாங்கும் போது அங்க என்ன அப்படின்னு சொன்னா, மால் என்றால் மயக்கம். மயக்க உணர்வு உடையவரால் அவன் அறிய முடியாது இல்லையா? அதே மாதிரி நான்முகன் ஒருமுகப்பட்டு முயல்பவர்களுக்கு தான் பெருமானுடைய அருள் கிட்டும். நான்முகன் பலமுகப்பட்டு விளங்குகின்றார், அதனால அவராலே அறிய முடியலையா? மால் மயக்க உணர்வு கொண்டாராலே அறிய முடியல, நான்முகன் பலமுகப்பட்டு முயற்சி செய்வராலே முடியல, ஒருமுகப்பட்டு முயற்சி செய்ததான் முடியும். இப்படி ஒரு நயன் சொல்லி இந்த மாதிரி குறிப்பா உணர்த்துவதற்கு வடமொழி இலக்கியத்தில் என்ன வழக்கு இருக்குதான், சப்த சத்தி மூலத்துணி, சப்த சத்தி மூலத்துணி என்று இதனை வடநூலார் கூறுவர் என்ற ஒரு அரிய தகவலை நமக்கு மகா வித்வான் தேசிகரையா அவர்கள் தருகின்றார்கள். நம்முடைய ஆதின வெளியீடு குருவருள் விளக்கம் உரையிலே இந்த செய்தி குறிப்பிடப்படுகின்றது. சப்த சத்தி மூலத்துணின்னு பேரான். ஏன்னா மால் ஏன் அறியல? மால்ங்கிற சொல்லுக்கே மயக்கம் அர்த்தம் இருக்கு, மயக்க உணர்வு இருந்ததுனால அறியல. நான்முகன் அவர் நான்முகன் ஒருமுகப்பட்டு அவர் தேடல என்று அருமையாக சொன்னார்கள்.